நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக நீரழிவு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் நீரழிவை தடுப்போம், நீடித்த ஆரோக்கியம் பெறுவோம் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக அளவுலையும் சரி, தமிழக அளவுலையும் சரி, அனைத்து மக்களும் ஒரு கவலைப்படக்கூடிய, அனைத்து மக்களும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு உலக நீரிழிவு நாள். நீரிழிவு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் மருத்துவர் கே சரவணன், அரசு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூத்த உதவி பேராசிரியராக சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் பணியாற்றிக் கொண்டு வருகிறேன்.
ஐயா, நான் சொன்னது போல இன்னைக்கு ஒரு 40 வயதுக்கு மதிக்கத்தக்க அனைத்து ஆண் பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்கரை வியாதி அப்படிங்கிற குரலை எல்லா இடத்துலையும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. பொதுவாக அந்த தேநீர் நிலையங்களுக்கெல்லாம் போனால், தம்பி எனக்கு சர்க்கரை வியாதிப்பா, சுகர் கம்மியாக டீ போடு அப்படிங்கிற ஒரு குரல்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதை நிறைய நமக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
நிருபர் அழகாக சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பெரும்பான்மையான நோய்களில் சர்க்கரை வியாதியும் ஒன்று. சர்க்கரை வியாதி என்பது வந்து ஒரு வியாதின்னு சொல்லிட முடியாது. அது சர்க்கரையின் அளவு செரிமானம் சரியாக செய்யப்படாததனால் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அதை குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குளுக்கோஸ் சரிவர செரிக்கப்படாததால், சரிவர சமநிலையில் வைக்கப்படாததால் வரக்கூடிய ஒரு விளைவு தான் சர்க்கரை அதிகமாகுதல். இது எப்படி அதிகமாகுதுன்னு, நம்ம உடம்புல கணையம்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்கும், அந்த கணையத்தில் வந்து இந்த இன்சுலின் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் சுரக்கும். அந்த வேதிப்பொருள் தான் நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கும் குளுக்கோஸை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. உதாரணமாக ரத்தத்தில் வந்து 80 to 110 mg பர் டெசிலிட்டர் என்ற அளவில் தான் வந்து இந்த சர்க்கரை இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்ததுனாலும் வந்து பாதிப்பு ஏற்படும். எந்த அளவுக்குலாம் இருக்கணுன்றதை வந்து அப்புறம் பரிசோதனை முறைகள் வரும்பொழுது பார்ப்போம். இதனால்தான் வந்து சர்க்கரை வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. அதனால தான் வந்து நம்ம வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும்னா தலை முதல், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கும் அனைத்து உறுப்புகளையும், இரத்த குழாய்களையும், நரம்புகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி, அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த சர்க்கரை வியாதி குறித்து இன்றைய தினத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
ஐயா, நீங்க சொன்னது போல இன்னைக்கு நம்ம உலக நீரிழிவு விழிப்புணர்வு தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த நீரிழிவு குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நம்மளுடைய உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14 உலக நீரிழிவு விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம உலக நீரிழிவு தினத்தை வந்து இன்னைக்கு அனுசரித்து கொண்டு வருகிறோம். ஏன்னா நீரிழிவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்க மக்கள்கிட்ட பெரும்பான்மையான நோய்களில் வந்து முக்கியமான நோய்கள், 3 நோய்களும் அது ஒன்றாக விளங்குகிறது. இந்த நீரிழிவு நோயினால் வந்து நிறைய பாதிப்புகள், மரணங்கள், மனிதனுடைய செயல்படும் தன்மை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. அதனால் இந்த நீரிழிவு வியாதி வருமுன் காப்பது நல்லது, வந்துவிட்டால் அதற்கான முறையான சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. அதனால தான் இன்னைக்கு இந்த நீரிழிவு தினத்தில் ஒரு கருப்பொருளாக வந்து உலக சுகாதார நிறுவனம் என்ன வச்சிருக்குன்னா வந்து பிரேக்கிங் த பேரியர்ஸ், பிரிட்ஜிங் த அண்ட் பிரிட்ஜிங் த கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தடைகளை, அதாவது வந்துவிட்டால் அதை தடுப்பதற்குரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடைத்தறிய வேண்டும். அதற்கு நாம் ஒரு பாடமாக, நம் விழிப்புணர்வு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. இந்த நோக்கில் தான் கருத்துரு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து சர்க்கரை வியாதி வராமல் தடுக்க வேண்டும், வந்துவிட்டால் பிறகு உரிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும். அது அதற்கான விழிப்புணர்வை தரும் நோக்கில் தான் இந்த இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
ஐயா, இப்போ ஒரு மனிதருக்கு இந்த சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய உடலில் என்னென்ன அறிகுறிகள் தென்படும், இந்தந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் இது சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம எப்படி கருத்தில் எடுத்துக்கிறது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கய்யா.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உணவு சாப்பிடக்கூடிய உணவில் வந்து இருக்கும் குளுக்கோஸின் செரிமானம் அந்த ரத்தத்தில் போதுமான அளவு வைக்கப்படாததால் இந்த சர்க்கரையுடைய அளவு அதிகமாகிறது. அதைதான் நாம் சர்க்கரை வியாதி என்று சொல்கிறோம். இது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கும் அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கிறது. பொதுவாக வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு சொல்லுவோம், அதிகமாக தண்ணீர் தாகம் எடுக்கும், அதிகமாக பசி எடுக்கும், அதிகமாக நீர் போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதையெல்லாம் தாண்டி ஒருவருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அவர்களுக்கு வந்து எளிமையாக இந்த தொற்றக்கூடிய வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு கேன்சர் இந்த மாதிரி நோய் தடுப்பு தன்மை குறையும் பொழுது கேன்சர் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல சிறு காயம் பட்டாலும் ஆறுவதற்கு நேரமாகலாம். இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் இருக்கும். ஆனால் வந்து சர்க்கரை வியாதியை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்காக வந்து பெரிய உறுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமான உறுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருதயம். இருதயத்தில் வந்து அதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. மூளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு பக்கவாதம், ஸ்ட்ரோக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த பக்கவாத நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு கிட்னி சம்பந்தப்பட்ட டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கிட்னி செயலிழப்பு தன்மை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது இல்லாமல் கண்களில் இருக்கும் கண்களில் ரெட்டினாவையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிறகு இந்த நரம்புகளை பாதிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலில் வந்து உணர்ச்சியே தெரியல, மதமதன் இருக்குது, இல்லை வந்து சூடுபட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான உணர்வுகள்லாம் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ரத்த குழாயெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால வந்து காலில் வந்து ரத்த குழாயெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா வந்து கால் அழுகி போவதற்கான, கால் விரல்கள் அழுகி போவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. இதுதான் இதற்கான பொதுவான அறிகுறிகளும் மற்ற உறுப்புகள் சார்ந்த அறிகுறிகளும் ஆகும்.
ஐயா, இன்னைக்கு மருத்துவ துறையில நிறைய பரிசோதனை முறைகள் வந்துருச்சு. இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நோய்க்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 வயது ஆயிடுச்சா முழு உடல் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்ல என்னென்ன நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த பரிசோதனை முடிவுல தகவல் தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமா நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சு நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே வர்றாங்க. இப்ப இந்த சர்க்கரை வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது மருத்துவ பரிசோதனை முறைகள் ஏதாவது இருக்காங்கய்யா?
அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து சர்க்கரையினுடைய அளவு உடலில் சரியாக இருக்க வேண்டும். அந்த சரியான அளவை தாண்டி போகும் பொழுது அதை வந்து சர்க்கரை வியாதி என்று சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் நாங்கள் மருத்துவர்கள் என்ன பண்ணுவோம்னா, அவர்கள் வந்துவிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரத்த மாதிரி எடுப்போம், சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து ஒரு ரத்த மாதிரி எடுப்போம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரத்த மாதிரியில் வந்து ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸின் அளவு 126 உள்ளர இருக்கணும். பிறகு சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் சாப்பிட்ட பிறகு எடுக்கக்கூடிய ரத்த மாதிரியில் வந்து அது வந்து 140 இருக்கணும். சில பேருக்கு வந்து 200க்கு மேலே போகலாம். 200க்கு மேலே போகும் பொழுது அது வந்து அதை சர்க்கரை வியாதி என்று கூறுகிறோம். சாப்பிடுவதற்கு முன் 126க்கு மேலே போகும் பொழுது அதை சர்க்கரை வியாதியாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி வந்து இந்த பிளட் குளுக்கோஸ் ஃபாஸ்டிங் போஸ்ட்ப்ரண்டில் எடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்ம சராசரி 3 மாதங்கள் நாம் முறையாக உணவு கட்டுப்பாடை கடைபிடித்தோமா அல்லது முறையாக மாத்திரை மருந்துகளை உபயோகித்தோமா என்பதை பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு ஒரு பரிசோதனை முறை உள்ளது. அதுதான் வந்து HbA1c கிளைகோசிலினேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பரிசோதனை பண்ணும் பொழுது 3 மாதங்கள் வரைக்கும் நம்ம வந்து மருத்துவரை ஏமாத்தோம், நான் வந்து சரியான அளவில் சாப்பிட்டேன், சரியான முறையில் தான் மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டெஸ்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த டெஸ்ட் காண்பித்து கொடுத்து விடும். அது வந்து ஒரு 6க்குள்ள அந்த அளவீடு வந்து 6.5 to 6.5 இருக்கணும். அந்த அளவில் இருக்கும் பொழுது சர்க்கரை கட்டுக்குள் இருக்கிறது என்பது அர்த்தம். அதையும் தாண்டி போகும் பொழுது 3 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் வந்து முறையான உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கவில்லை, சரியான மாத்திரை மருந்துகளை கடைபிடிக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதை தவிர நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெரிய பெரிய உறுப்புகளை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இருதயம் பாதிப்பு ஏற்பட்டால் ECG எடுத்து பார்க்கலாம் அல்லது எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பிறகு ட்ரெட்மில் டெஸ்ட்லாம் வந்து செய்து பார்க்கலாம். பிறகு இந்த செஸ்ட் நுரையீரல்லாம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியினால டிபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். கிட்னியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அல்ட்ராசவுண்ட், அதற்கான உப்பு பரிசோதனை, யூரியா, கிரியாட்டினின், எலக்ட்ரோலைட்ஸ், அந்த மாதிரியான டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு வந்து பிரெயினில் போகக்கூடிய ரத்த குழாயில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு இந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பக்கவாதத்தை பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு சிடி ஸ்கேன் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இல்லை நரம்புகளில் ஏற்படும் நர்வ் கண்டக்டிங் ஸ்டடின்னு பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நரம்புகள்லாம் சரியாக செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை முறைகள்லாம் இருக்கு. அது தவிர வந்து கண்ணில் உள்ள ரெட்டினா, ரெட்டினோபதின்னு சொன்னேன் நான், அந்த விழித்திரை ஒழுங்கான வேலை செய்கிறதா என்பதை, சரியாக வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பதற்கும் இந்த ரெட்டினாஸ்கோப் எனப்படும் ஒரு கருவி மூலம் பரிசோதனை செய்ய முடியும்.
ஐயா, இப்ப ஒரு மனிதனுடைய உடல்ல சர்க்கரை நோய் ஏற்படுது, இந்த சர்க்கரை நோய் ஏன் ஏற்படுது, இதற்கான அடிப்படை காரணிகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி உடல்ல வந்து ரத்தத்துல குளுக்கோஸின் அளவு ஒரு சரியான அளவுல இருக்கணும். சாப்பிடுவதற்கு முன்பு 126 இருக்கணும், சாப்பிட்ட பிறகு 140 அந்த அளவிடல இருக்கணும். அதுக்கு மேல போகும்பொழுது சர்க்கரை வியாதி வருவதற்கான அபாயம் இருக்கிறது. அந்த வியாதி வருவதற்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல உடலில் கணையம் எனப்படும் ஒரு உறுப்பு உள்ளது. அதுதான் வந்து இந்த ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை ஜீரணிக்க செய்வதற்கு ஒரு வேதிப்பொருளை சுரக்கிறது. அதுக்கு பேர் வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சர்க்கரை வியாதி வந்தவர்களுக்கு வந்து நம்ம மருத்துவர் எல்லாம் போனீங்கன்னா மாத்திரைகள் தருவாங்க. மாத்திரையின் மூலமாக இந்த சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தலாம். பிறகு இன்சுலின் ஊசிகள் போட்டுக்கொள்வதனாலும் அந்த சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தலாம். சில பேருக்கு வந்து உடல் பருமன் அதிகமாக உள்ள பொழுது அந்த கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் சிறப்பு சரியாக இருந்தாலும் அது சரிவர அதனுடைய திறன் இருக்காது. அதனால் உடலில் உள்ள இந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தாது. அதனாலும் சர்க்கரை வியாதி ஏற்படலாம். இல்லாவிட்டால் அந்த கணையம் எனப்படும் சிறப்பு அதிகமாக போதுமான அளவு இன்சுலினை சுரக்காமல் இருக்கலாம். அதனாலையும் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுகிறது.
ஐயா, இப்போ எந்த வயதில் இருக்கக்கூடிய மனிதர்களிடையே இந்த சர்க்கரை வியாதியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுதுங்க ஐயா?
பொதுவாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வயது அதிகமானவர்கள் அவர்கிட்ட இந்த சர்க்கரை வியாதி அதிகமாக காணப்படும். ஒரு சில வியாதிகள், அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம், அது குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு 12 அதற்கும் கீழ் உள்ள வயதிலிருந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு வந்து மரபியல் கூறு ஒரு காரணமாக இருக்கிறது. பிறகு டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வயதாகும் பொழுது அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு செரிமானம் குறைகிறது, இதனால் சர்க்கரை வியாதி ஏற்படுகிறது. சில பேர் வந்து இந்த மார்னிங் ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால, இப்போ காலை உணவு வந்து நிறைய பேர் வந்து சிறு வயதிலிருந்து தவிர்த்துட்டு வருவாங்க, அவங்களுக்கும் சர்க்கரை வியாதி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதில் வந்து டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. அதே சமயத்தில் வந்து இந்த கருவுற்ற தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ் காரணமா அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதியும் செரிமானத்தன்மை குறைந்துவிடும். அது அப்பயும் வந்து நாங்கள் வந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து உள்ள இருக்க குழந்தைக்கு எந்தவித அபாயமும் ஏற்படாமல் இருப்பதற்கு மாத்திரை கொடுத்து சிகிச்சை கொடுத்து சரி செய்துவிடும். அந்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்து விடும். இதெல்லாம் தான் வந்து சர்க்கரை வியாதி ஏற்படுகிறது.
ஐயா, இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி எல்லாருக்குமே பொதுவாக தான் ஏற்படுதா, இந்த நீரிழிவு நோயில ஏதாவது வகைகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து இது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ், இது சிறு வயதிலிருந்தே வரக்கூடியது. டைப் 2 டயபெட்டிஸ் பெரும்பாலானோருக்கு வரக்கூடியது. முதல் வகை மரபியலை சார்ந்தது. இது வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்னா வந்து அந்த குடும்பத்திலேயே குடும்ப பின்னணி இரண்டு பேருக்கும் இருக்கிறது. குடும்ப பின்னணியில் உள்ள மற்றவர்களுக்கு இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். மற்றும் வந்து அந்த பாரம்பரிய கூறுகள் அதை நிர்ணயிக்கின்றன. அதே தவிர வந்து டைப் 2 டயபெட்டிஸும் வந்து உங்களுக்கு வந்து அந்த மரபு கூறுகளின் மூலமாக அம்மா அப்பாவுக்கு இருந்தால் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாயோ தகப்பனோ இருக்கிறாங்க, ஒரு 40 வந்து அவருக்கு சர்க்கரை கண்டுபிடிக்கிறாங்க, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் 40 சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த விஷயங்களை வந்து தடுக்கணும்னா குழந்தை வந்து ஆரம்பத்திலேயே, அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே, மாணவ பருவத்திலிருந்தே 15 முதலேயே உணவு கட்டுப்பாடையும் அந்த உடற்பயிற்சியும் செய்து வருதல் வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உடற்பருமனால வந்து இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருந்தா போல இந்த இன்சுலின் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் கணையத்திலிருந்து சுரக்கப்படும். அந்த இன்சுலின் வந்து சரிவர வேலை செய்யாது. உடல் பருமனாக இருந்தால் சரிவர வேலை செய்யாது. அதனால் உடலில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும்.
ஐயா, இப்ப தவிர்க்க இயலாத காரணங்களால ஒரு மனிதருக்கு ஒரு நீரிழிவு நோய் வந்துருச்சு அப்படின்னா, அவருடைய உடல்ல நீரிழிவு நோய் வருவதற்கு முன்னாடி சராசரியா இருக்கக்கூடிய அவருடைய உடலமைப்புல என்னென்ன மாறுதல்கள் இந்த நீரிழிவு நோய் வந்ததுக்கு பின்னாடி ஏற்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதான் நம்ம ஏற்கனவே அறிகுறிகளில் பார்த்தோம், அதிகமான அளவு சிறுநீர் கழிப்பது, அதிகமாக பசி எடுப்பது, அதிகமாக தாகம் எடுப்பது, அதையும் தாண்டி ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கும் பொழுது அது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கலாம், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கலாம், அல்லது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட இரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முறையாக அதற்கான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்தால் நிச்சயமாக வந்து அதை கட்டுப்படுத்திடலாம்.
ஐயா, இப்போ நீங்கள் இந்த உடற்பருமன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்க்கும் பொழுது நிறைய இளம் வயது குழந்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடற்பருமனோடு இருப்பாங்க, நிறைய ரொம்ப கடுமையாக உடற்பயிற்சிகள் தான் செய்வாங்க. இந்த உடற்பருமனுக்கும் நீரிழிவு நோய்க்கும் என்னங்கைய தொடர்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்.
அதாவது இன்றைய நவீன உலகில், அறிவியல் முன்னேற்றம் அடைந்த உலகில் வந்து நம்மளுடைய உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அடுத்த தெருவுக்கு போகணும்னா கூட நம்ம வந்து இருசக்கர வாகனங்களையும் மற்ற ஆட்டோ அந்த மாதிரி வாகனங்களையும் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்மளுடைய உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து ஏதேனும் ஒரு அலுவலகத்துக்கு போகும்பொழுது அங்கே மின் தூக்கி வசதி இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கட்டு இருந்தால் அதில் வந்து ஏறி நம்ம போகிறதில்லை. மின் தூக்கி இருந்தால் அந்த வசதியை உபயோகித்துக் கொள்கிறோம். உடல் உழைப்பு அதிகமான அளவில் குறைந்து விட்டது. உடல் உழைப்பு குறையும் பொழுது உடல் பருமன் ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உடல் பருமன் குறைந்தால் அந்த கணையத்திலிருந்து சுரக்கப்படும் அந்த வேதிப்பொருளின் ஆற்றல், அதாவது அதனுடைய திறன், இன்சுலின் எனப்படும் அந்த வேதிப்பொருளின் திறன் குறைந்து விடுகிறது. அந்த வேதிப்பொருளின் திறன் குறைவதால் நம் உடலில் சர்க்கரையினுடைய அளவு, நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டில் இருப்பது கிடையாது. அதாவது உடல் பருமனாகுவதால் ஏற்படும் தீமைகள், உடல் பருமனாக இருந்தால் மற்ற தீமைகள் வரும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவும் சர்க்கரை வியாதிகளும், உடல் பருமனாக இருந்தால் இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அவங்களுக்கு வந்து கேன்சரும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கிறது. அதனால் வந்து உயரத்துக்கு தகுந்த எடை இருக்கணும். இப்போ வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து 160 சென்டிமீட்டர், 170 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்காங்கன்னா வந்து உயரத்துக்கு தகுந்த எடை இருக்க வேண்டும். ஒரு மணி 160 சென்டிமீட்டர் இருந்தால் அதிலிருந்து 100 கழித்து விட்டால் 60. அதனால் வந்து உடல் உயரத்துக்கு தகுந்த அளவு வந்து எடை இருக்க வேண்டும். அதற்கு மேல் போகும்பொழுது உடற்பயிற்சி செய்தோ மற்ற உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடித்தோ நாம் அந்த எடையை குறைக்க வேண்டும்.
ஐயா, இப்போ இந்த நீரிழிவுடைய தாக்கம் அப்படிங்கிறது பொதுவாக இன்னைக்கு ஒரு 40 மதிக்கத்தக்க அனைவருக்குமே வந்துருச்சு. அப்படி இந்த நீரிழிவு நோயோட பாதிப்புகள் நிறைய பரவ ஆரம்பிக்கும் பொழுது இந்த நீரிழிவு நோயை இன்னைக்கு நிறைய மருத்துவ அறிவியல் தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக, மருத்துவத்துடைய வளர்ச்சியின் மூலமாக நீரிழிவு நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமாங்க ஐயா? இதற்கான வசதிகள் எதுவும் இப்போ இருக்கா?
இன்றைய நவீன உலகில் நீரிழிவு நோயை தினந்தோறும் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவு தான் வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு சர்க்கரை வியாதி வந்து உள்ள நபர் இருக்கார், பேஷண்ட் இருக்கார், நோயாளி இருக்காருன்னா அவருக்கு வந்து தினந்தோறும் மாத்திரைகள் மூலமோ, இன்சுலின் ஊசிகள் மூலமோ, உணவு கட்டுப்பாடு மூலமோ உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இதையும் தாண்டி நம் ஜுரம், ஏதோ மலேரியா ஜுரம் வருது, டைஃபாய்ட் ஜுரம் வருது, அந்த மாதிரி வந்து முழுக்க சிகிச்சை கொடுத்து சரி செய்ய முடியாது. இது அன்றாடம் சிகிச்சை எடுத்து அந்த இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான சிகிச்சை
ஐயா, இன்னைக்கு இந்த நீரிழிவு நோயாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் ஒரு தேநீரா எனக்கு சர்க்கரை கம்மியாக கொடுங்க, உப்பா அளவு கம்மியாக கொடுங்க அப்படின்னு அந்த நீரிழிவு நோயாளிகள் இந்த உணவை பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது, சர்க்கரையினோட அளவு அதிகரிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த உணவை கண்டாலே ஒரு அஞ்சக்கூடிய வகையில் இன்றைக்கி நீரிழிவு நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது இந்த சர்க்கரையினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், எது குறைக்கும் அப்படிங்கிறது நிறைய நீரிழிவு நோயாளிகளுக்கு தெரியாமலே இருக்குது. இந்த வகையில் இந்த நீரிழிவு நோயாளிகள் மேற்கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான உணவு கட்டுப்பாட்டு வழிமுறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்.
நம்முடைய வள்ளுவ பெருந்தகை வந்து அவருடைய திருக்குறளை ஏற்கனவே சொல்லியிருப்பார், மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டு. மருந்தே வேண்டாம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உண்ட உணவு ஜீரணித்து பசி என்ற உணர்வு வந்த பிறகு சாப்பிடுபவனுக்கு மருந்தே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்வுகள் வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ யாராவது நடந்துட்டுருக்கோமா, நம்ம வந்து ஒரு அலுவலகத்தை பணிபுரிகிறோம், அந்த உணவு இடைவெளி நேரம் வருது, அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த உணவை வந்து நாம் உண்டு விடுகிறோம். பசி எடுக்கதோ இல்லையோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. பசி எடுத்த பசித்து புசி என்ற தமிழ் பழமொழியும் இருக்கிறது. அதனால் வந்து நம்ம நிச்சயமாக பசி எடுத்த பிறகு தான் சாப்பிடணும். இன்னைக்கு வந்து பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா, இரவுல கூட ஒரு சில உணவகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணிக்கு ஃபேமஸாக இருக்குது. ஒரு சில உணவகங்களில் வந்து காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து சர்க்கரை பொங்கல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கூட்டமாக மக்கள் போய் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதை தவிர வந்து நார் சத்து இல்லாத பொருட்களை சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பழக்க வழக்க முறை, மேலை நாட்டு நாகரிக பழக்க வழக்க முறை, பீஸா பர்கர் அந்த மாதிரியான ஒரு முறைகள்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் பரவிவிட்டது. அதனால் வந்து நம்முடைய உணவு முறை, நம்முடைய தமிழர் பாரம்பரிய உணவு முறையை உண்டால் நிச்சயமாக சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடலாம், சர்க்கரை வியாதி வந்தவர்களும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். அது என்னென்ன உணவு முறைகள் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து காலையில் எழுந்துக்கிறீங்க, காலையில் எழுந்துட்டு என்ன பண்ணுறீங்க, முறையாக வந்து காலை கடன்கள்லாம் பல் தேய்க்கிறது, இந்த காலை கடன்கள்லாம் கொடுக்கறது, குளிக்கிறது, எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி, முக்கியமாக உடற்பயிற்சி பண்ணணும். பிறகு வந்து உணவு, உணவு எடுத்துக்கொள்ளும்போது வந்து சர்க்கரை வியாதி வந்தவர்கள் வந்து ஒரு மாதிரியும், சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் வந்து ஒரு மாதிரியும் சாப்பிடணும். நான் ஏற்கனவே வந்து உயரத்துக்கு தகுந்த எடை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அதை பார்த்துக்கிட்டே அதாவது மாதத்துக்கு ஒரு முறை நம்ம எடை எடுத்துகிட்டு பரிசோதனை பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம உணவு உட்கொள்ளணும். நம்ம வேலை செய்யும் எவ்வளோ வேலை செய்கிறோன்றதும் கணக்கு இருக்குது. அதில் வந்து உட்காந்துட்டே வேலை செய்யக்கூடிய பணி நிறைய பேருக்கு இருக்கும், சில பேர் வந்து சாதாரணமாக உடல் உழைப்பும் சேர்த்து உட்கார்ந்து செய்யக்கூடிய பணிகளும் இருக்கும், சில பேர் வந்து அதிகமான உடல் உழைப்பு தந்து செய்யக்கூடிய பணிகள் இருக்கும். அதனால் வந்து அவர்களுடைய பணிக்கு ஏற்றாற்போல் உணவு முறைகளில் கீரை காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்துக்கணும். நம்ம அன்றாடம் உண்ணக்கூடிய கீரை காய்கறிகள் நம்ம ஊரில் விளையக்கூடிய காய்கறிகள் சாப்பிட்டாவே போதும், கீரைகள் சாப்பிட்டாவே போதும், அதுக்குன்னு அயல்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் கனிகள் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடணுன்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. நம்ம மண் சார்ந்து எது எது கிடைக்கிறதோ அந்த மண்ணில் விளையக்கூடியது நமக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய ஜீரண உறுப்பு அமைந்திருக்கும். அதனால் நாம் அதை எடுத்துக்கொண்டாலே போதும். நார் சத்துள்ள பொருட்களை, உதாரணத்துக்கு கீரை காய்கறிகள் கனிகள் அதிகமாக சுகர் வராதவங்க எடுத்துக்கலாம். பிறகு வந்து சுகர் வந்தவங்களும் வந்து இது எடுக்கணும் அது எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு இல்லை, அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை வந்து எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கனியிலலாம் வந்து அந்த குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும், அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு உதாரணத்துக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்த ஒரு நபர் வந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது, வாழைப்பழம் சாப்பிடலாம். அது வந்து ஒரு சிறிய வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் இரவில் படுக்கும் பொழுது சாப்பிடலாம். ஏன்னா வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி நார் சக்தியெல்லாம் வந்து அது சாப்பிட்றதுலாம் கிடைக்காம போயிடும். அளவுதான் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து முழு பழமாக சாப்பிடாமல் 1-2 சுளைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திராட்சை 2 திராட்சை அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அளவு சுருக்கி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து உணவில் கட்டுப்பாட வேண்டும். அதாவது வந்து ஒரு பழமொழி இருக்கிறது இந்த காலத்தில் வந்த வேதாத்ரி மகர்ஷி என்ற ஒரு பெரிய ஞானி சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து அளவோடு உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும், அளவு மீறி உண்டால் உணவு உடலை ஜீரணிக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா வந்து சாதாரணமாக உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவோடு சாப்பிட்டால் அந்த ஜீரண மண்டலம் அது சிரித்து கார்போஹைட்ரேட்டாகவோ புரோட்டீனாகவோ அல்லது புரதமாகவோ மினரலாகவோ விட்டமினாகவோ உன்னுடைய உடலுக்கு பிரித்து தந்துவிடும். அதிகமான அளவு முறை மீறி அந்த நேரத்திற்கு தகுந்த சாப்பாடு சாப்பிடவில்லை என்றால் நிச்சயமாக நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு உன் உடம்பில் நோய்களை உற்பத்தி செய்துவிடும் என்று கூறுகிறார். அதனால் வந்து நம்ம அளவோடும் முறையோடும் தேவையான நேரத்தில் தேவையான அளவு பசித்த பிறகு உண்பது நல்லது. சர்க்கரை வியாதி வந்தவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக, அதாவது நம்ம நமக்கு வந்து மருத்துவர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு, இந்த அளவில் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு முறையை அவர்கள் தினந்தோறும் கடைப்பிடித்தார்களேயாமல் சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய பாதிப்புகள் வராது. நான் உதாரணத்துக்கு வந்து என்னுடைய நோயாளிகளுக்கு நான் சொல்கிறது வழக்கம், சர்க்கரை வியாதி வந்துட்டால் ரத்த கொதிப்பும் சேர்ந்து வந்துடும். இவங்க வந்து சரியான மருந்து மாத்திரைகளையோ உணவு வகைகளையோ கடைப்பிடித்தால் நிச்சயமாக அதே அந்த மாதிரியான ஒரு நல்ல நோய்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கடைபிடிக்காதவர்களுக்கு இதை விட கொடிய நோய், எய்ட்ஸை விட கொடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எதுக்காக நல்ல நோய்னு சொல்கிறேன்னா, நீங்கள் முறையாக உணவு கட்டுப்பாடு, மருந்து மாத்திரைங்க, முறையான பரிசோதனை செய்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த வியாதி வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். நார்மலாக மற்றவங்கெல்லாம் எப்படி வியாதி இருக்காங்களோ அதே மாதிரியே நம்மளும் இருக்க முடியும். அதை விட்டுட்டு அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக்கிட்டோன்னா, அலட்சியப்படுத்திட்டோன்னா, மருத்துவர் தரக்கூடிய மருந்துகளையும் உணவு கட்டுப்பாடையும் அலட்சியப்படுத்தினோம்னா அது நம்மை அலட்சியப்படுத்திவிடும், தேவையில்லாத பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தீராத தொல்லைகளை, அதாவது சரிப்படுத்த முடியாத தொல்லைகளை வந்துவிடும். லாஸ்ட் க்வெஸ்சன்.
சரி, இப்போ இந்த சர்க்கரை அப்படின்னு சொல்கிறப்ப லோ சுகர் ஹை சுகர், அதிக அளவு சர்க்கரையினுடைய அந்த அளவு அதிகரிக்கிறது, அதிகரித்தாலும் அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. சர்க்கரையினுடைய எண்ணிக்கை உடலில் குறைஞ்சாலும் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை எப்படி சரிசமப்படுத்துறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே இயங்குறதுக்கு எரிபொருள் தேவைங்க. அந்த எரிபொருள் வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் மூலமாக குளுக்கோஸாக கிடைச்சிட்ருக்கு. அது நம்ம உணவுப் பொருள் மூலமாக தான் கிடைக்குது. அதில் வந்து ஒவ்வொரு உணவுப் பொருளையும் அந்த குளுக்கோஸ் எரிபொருள் கிடைப்பதனுடைய விகிதம் மாறுபடும். அதற்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை சாப்பிடும் பொழுது முறையாக அளவோடு வந்து நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டா தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும். பிறகு வந்து நிருபர் கேட்ட மாதிரி வந்து லோ சுகர் ஹை சுகர் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம சரியான அளவு வந்து காலையில் உணவு எடுத்துக்கலைனாலோ மதிய உணவு எடுத்துக்கலைனாலோ வந்து நமக்கு வந்து தலை சுற்றல், மயக்கம், எந்த வேலையிலும் வந்து ஆர்வம் காட்ட முடியாது, ஒரு வெறுப்புணர்ச்சி வரும். அதற்கு காரணம் வந்து லோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடலில் வந்து ரத்தத்தில் சரியான அளவு சர்க்கரை குறைவதால், அதாவது சரியான அளவில் குறைவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் லோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து ஹை சுகர் ஏற்பட்டதுன்னா வந்து வாந்தி, மயக்கம், தலைச்சுற்றல் இந்த மாதிரியெல்லாம் வந்து வந்துவிடும். ஹை சுகர் யார் யாருக்கு ஏற்படும்னா சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஏற்படும். அவங்க வந்து முறையான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இந்த ஹைப்போகிளைசிமியா என்று சொல்லக்கூடிய குறைந்த அளவு சர்க்கரையும் வரலாம், லோ சுகர் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா மாத்திரை வந்து அதாவது சரியாக சாப்பிடாமல் மாத்திரை போட்டாங்கன்னா சர்க்கரையுடைய அளவு குறைஞ்சிடும். அதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணும். சரியாக சாப்பிட்டு மாத்திரை எப்படி போடணும்னு மருத்துவர் சொல்கிறாரு, சாப்பிடுவதற்கு முன், சாப்பிடுவது சாப்பிட்ட பிறகு அப்படின்னு சொல்கிறாரோ அந்த மாதிரியான விஷயங்களை, சிறு சிறு விஷயங்களை நாம் வந்து மருத்துவர் கூறிய உள்ளார்போல் முறையாக பின்பற்ற வேண்டும்.
இன்றைய உலக நீரிழிவு விழிப்புணர்வு தினத்தில் பொதுமக்களுக்கு தங்கள் வழங்கக்கூடிய கருத்துரைகள் என்ன சார்?
நீரிழிவு, சர்க்கரை வியாதி இதெல்லாம் வந்து ஒட்டி பிறந்த சகோதரர்கள் மாதிரி. நீரிழிவு வந்தாலே வந்து ரத்த கொதிப்பும் வந்துடும். சர்க்கரை ரத்த கொதிப்பு இருந்தால் நீரிழிவு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த புதுகை பண்படை நேயர்கள் எல்லாம் அனைவரும் ஒரு ஆர்வமோடு போயிட்டுருக்கீங்க. வராமல் முன்னாடி வந்து வராமல் தடுக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் இருந்தால் அது வராமல் தடுக்கணும்னா முறையான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும். வந்துருச்சுனாலும் கவலைப்படாமல் நம்ம வந்து அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு வந்து மிக மிக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உடற்பயிற்சி, மருந்து மாத்திரைகள், பிறகு முறையான பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நீரிழிவு உள்ளவர்கள் வந்து நன்றாக தூங்கணுங்க. தூக்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீரிழிவு உள்ளவங்களுக்கும் ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கும் சரியான முறையில் தூக்கம் வராது. ஏன்னா வந்து சர்க்கரையுடைய அளவு அதிகமானாலோ இல்லை ரத்த கொதிப்பினுடைய அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமானாலோ வர தூக்கம் வராது. அதனால் வந்து அதை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு தினந்தோறும் நன்றாக நான் வந்து நாளைக்கு காலையில் எழுந்துக்கும் போது நல்லா தூங்கணும்ப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியோடு எழுந்திருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமாக வந்து நமக்கு வந்து எந்த நோயினாலும், இந்த சர்க்கரை வியாதியினால ரத்த கொதிப்பினாலையும் பாதிப்பு ஆகாது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய புதுகை பண்பலைக்கும் கேட்டு பயன்பெற்ற உங்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்.
இன்றைய உலக நீரிழிவு தினத்தில் நீரிழிவு அப்படின்னா என்ன, நீரிழிவு தினம் ஏன் கடைபிடிக்கப்படுது, ஒரு மனிதனுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அது எப்படியெல்லாம் உடலை பாதிக்குது, அந்த நீரிழிவு நோய் பாதிப்பிலிருந்து தடுக்கிறதுக்கு மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து மிகச்சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புலி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
நேர்களே, இதுவரை நீரழிவு நோய் வந்துவிட்டால் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.